الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام رواه البخاري وقال عليكم الله ورونكه صلاتم سلام حضر الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபா தாபியன்கள் மேலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் என்று அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ, அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ, அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பாள்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பல கட்டங்களாக பிரித்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கக்கூடியது, ஒவ்வொரு கட்டங்களை அடைந்து கொள்ளக்கூடியது. குர்ஆன் தெளிவுபடுத்துது, இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபு வ லஹு வ ஸீனது வ தஃபாஹுரும் பைனகும் வ தகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அம்ராத். இந்த ஆயத் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஐந்து கட்டங்கள் என்ற நிரூபிக்கிறது. அதுல ஒன்று சின்ன குழந்தை பருவம், லைபு லாடி கொண்டு, அதாவது சின்ன பிள்ளை விளையாடுவாங்க, அவங்களுக்கு ஏசுறது விளங்காது, பேசுறது விளங்காது, அங்க ஓடுவாங்க இங்க ஓடுவாங்க. இப்படி இன்னொன்று இருக்குது, அந்த துஃபூலியத் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன பிள்ளை தன்மையை தாண்டியதோட வரக்கூடியது வாலிபம். இந்த வாலிபம் அந்த மனிதர்களிடம் கேட்கப்படும், நீங்க எப்படி செய்றீங்க, என்ன செய்றீங்க, இவர் அதுல எப்படி நடந்து கொள்ளும், இவர்களுடைய பெருமதி என்ன, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் வயசு போனதுக்கு பின்னால் ஆசைப்படுறது தான் மறுபடியும் குழந்தை ஆகணும் என்று ஆசைப்படுவாரே தவிர யாரும் வாலிபர் ஆகணும் என்று ஆசைப்பட மாட்டார். ஏனென்றா வாலிபம் எங்களுடைய வாலிபம் எப்படி அமைஞ்சிச்சோ அந்த இடம் தான் எங்களுடைய முதிர்ச்சியினுடைய இடம். உதாரணமாக சொல்றதாக இருந்தார், ஒரு மனிதர் தன்னுடைய வாலிபத்துல பாவங்கள் மனம் இச்சைப்படி சந்தோஷமாக இபாதத் செய்யல, அல்லாஹ்வை பயந்து கொள்ளல, அவர் எப்படி வாழணும் என்று நினைச்சாரோ அப்படியெல்லாம் வாழ்ந்தாரு, இப்படியாக இருந்தாருண்டா அவருடைய முதிர்ச்சியுடைய காலமும் அவருக்கு இபாதத்துல ஆசை இருக்காது. அவர் தானேனோ தானோ என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வார். ஏன் இந்த வாழ்க்கை வந்துச்சு என்று சிந்திக்கக்கூடிய நேரம் அவருடைய வாலிபத்தை பார்த்து அவருக்கே வெறுப்பு வரும், மறுபடியும் அதுக்கு போவாசப்பட மாட்டார். ஒரு மனிதர் நல்ல விஷயம் சந்தோஷமாக தன்னுடைய வாலிபத்தை கழிச்சா அவருடைய வயோதிப்பம் சிறந்ததாக, அவர் இபாதத்தோட நல்ல அமல்களோட கழிக்கக்கூடியவராக இருக்கும். சிலர் யோசிப்பாங்க, நாங்களும் வாலிபத்துல ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்தோம், இன்றைக்கு நல்லா தானே இருக்கிறோம். என்ன சகோதரர்களே, இல்லா ஐயத்தும் தௌபா செய்தவர்களை தவிர, தௌபா செஞ்சிட்டாங்களா அவர்கள் பாவம் செய்யாதவர்களை மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவான். யோசிக்க தேவை, இவர் சொல்றாரு பாவம் செஞ்சிருந்தா வாய்ப்பாளி வயோதிப்ப காலத்திலையும் பாவத்துல தான் இருப்பாங்கடா, நாங்க இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம் வேண்டி யோசிப்பாங்க. எல்லான சகோதரர்களே, தௌபா செய்தவர்கள் அல்லாஹ் மன்னிச்சிருவார் எந்த விஷயத்திலேயாக இருந்தாலும். தன்னுடைய பாவத்தை நினைச்சு கண் கலங்கி யார் அல்லாஹ்விடத்துல மீள்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய வாழ்க்கை எல்லாம் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. அப்ப இரண்டாவது கட்டம் வாலிபம், மூணாவது கட்டம் வயோதிப்பம், நாலாவது கட்டம் வயோதிப்பத்திலையும் தள்ளாடும் வயசு அறுதலில் உமர் என்று வாழ்க்கை அறுதல். ஐந்தாவது கட்டம் தான் மரணத்தினுடைய கட்டம்.
இப்படி ஐந்து கட்டங்களாக குர்ஆன் பிரிச்சு அந்த அஞ்சு கட்டமும் எப்படி இருக்கும் என்றதையும் சொல்லுது. முதல் கட்டம் சின்ன புள்ள கட்டம், விளையாட்டும் கேளிக்கையுமாக இருப்பார். இரண்டாவது கட்டம் ஏனோ தானோண்டு வாழக்கூடியவர்களா இருப்பாங்க வாலிபத்துல. ஏன் வாழ்றோம், எதுக்கோ ஒன்னும் யோசிக்க மாட்டாங்க, எதை யோசிக்கிறோம் அதை செய்ய பார்ப்பாங்க. டீனேஜ் வயசு, ரத்தம் துடிக்கிற வயசு, நான் இதை செய்யணுமா அதை செஞ்சிருவேன், நான் இதை செய்யணுமா அதை செஞ்சிருவேன், யோசிக்க மாட்டாங்க. பின் விளைவுகளை யோசிக்க மாட்டார்கள். மூணாவது கட்டம் வயோதிப்பம், அதுல என்ன செய்வாங்க, அதாவது வாலிப்பம் முடிஞ்சு குடும்பத்தோட வளரக்கூடிய கட்டம், குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கிறதும் பெருமையாக வாழ்றதும் இதை யோசிப்பாங்க. கடைசி கட்டம் செய்ததை நினைத்து அழுவார்கள், போனதுக்கு பின்னாலே யோசிப்பார்கள். இதுதான் அஞ்சு வாழ்க்கையில சுருக்கம் குர்ஆன் தெளிவுபடுத்தும். மேலான சகோதரர்களே, இதுல ரொம்ப முக்கியமான காலகட்டம் தான் வாலிப்பம் என்றார். இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் கடக்கக்கூடியது வாலிபர்கள். மேலான சகோதரர்களே, இந்த வாலிபம் நபிமார்களை விட்டு வைக்கல, சஹாபாக்களை விட்டு வைக்க. ஒரு மனிதன் வளர்ந்து வருவதாக இருந்தால் அவர் இந்த அஞ்சு கட்டத்துல ஒவ்வொன்றையும் கடந்துதான் வரும். சின்ன குழந்தையாக இருந்து வாலிபராக மாறி திருமணம் முடிச்ச ஒரு வாழ்க்கை, அதுக்கு பின்னால தள்ளாடும் வயசு, அதுக்கு பின்னால மரணம். அப்ப எல்லாரும் இந்த வாலிபத்தை கடக்க வேண்டும். இந்த வாலிபம் என்று சொன்னா என்ன, எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு மட்டும் வாலிபம், இந்த வாலிபத்துல நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்கட வயசுல எங்கட மூதாதையர்கள் என்ன செய்தார்கள், இதான் சகோதரர்களே. உலமாக்கள் சொல்றாங்க, இன்னைக்கு நாங்க சின்ன புள்ள சின்ன புள்ள சின்ன புள்ளேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம். சின்ன புள்ள எது வரைக்கும் சின்ன புள்ள, எது வரைக்கும் சின்ன உலமாக்க சொல்றாங்க. ஒரு புள்ள ஒரு பிள்ளை பத்து வயசை அடைந்து கொண்டால் அவர் வாலிபராக கருதப்படுவார். இது உலமாக்கள் ஒரு கூட்டத்தாருடைய கருத்து. பத்து வயசுலிருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் வாலிபம். எதை வச்சு சொல்றாங்க, சும்மா சொல்ல மாட்டாங்க உலமாக்கள் எதையும், ஹதீஸ் ஆதாரங்களோடு சொல்றார். ஏனென்றால் ஒரு ஹதீஸ் வருது, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி ஸபாஹீன், நீங்க ஏழு வயசு ஆயிட்டேன்னா உங்க குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க, தொழுமாறு ஏவுங்கள். வதரிபூஹும் அலைஹா பிஅஷ்ரி ஸினீன், பத்து வயசு ஆயிட்டாங்களா தொழல்லையா அடிச்சு தொழவைங்க. பெற்றோருக்கு சொல்லுது இந்த ஹதீஸ், பத்து வயசு ஒரு குழந்தையை இபாதத் செய்யுமாறு வற்புறுத்த சொல்லும் பொழுது அந்த குழந்தை பருவ வயதை அடைந்து விட்டது, அந்த குழந்தை வாலிபராக கருதப்படுகின்றார், அந்த குழந்தை ஒரு பெரிய பிள்ளையாக பார்க்கப்படுறாரு, அதனால தான் பத்து வயசுல அடிக்க சொன்னாங்க. பத்து வயசுல இருந்து ஒரு மனிதனுடைய வாலிபம் ஆரம்பம், அடிச்சு தொலை சொல்ற காலம். ஆனா இன்றைக்கு பள்ளிக்கு திரட்டுறது கூட இல்லை வீட்டுகள். ஏன்னா சகோதரர்களே, இன்றைக்கு பல விஷயங்கள்ல ஒன்று நான் சொல்றேன், ஜும்மாவுக்கு வார விஷயம், ஜும்மாவுக்கு வார விஷயம், பல ஸ்கூல்கள் விடுறது பதினொன்னரை பதினொன்னே கால் பதினொன்னே முக்கால், இப்படி ஜும்மாவுக்காக வேண்டி எத்தனையோ ஸ்கூல் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னுக்காக்கி விடுறாங்க. 12 மணிக்கு விடுறதும் இருக்கு, சில சிங்கள ஸ்கூல் சில இன்டர்நேஷனல் காலேஜ் ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி விடுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு டைம், இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒரு டைம், இப்படி விட்டாலும் ஜும்மாவுக்கு போகணும் என்ற ஒரு காரணத்துக்காக விடப்படுவோம். ஆனா எங்கட எங்கட குழந்தைகள் வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, அது ஓலவல் படிக்கலாம், சின்ன பத்தாம் வகுப்பு படிக்கலாம், ஒன்பதாம் வகுப்பு படிக்கலாம், அஞ்சாம் வகுப்பு படிக்கலாம், அஞ்சு படிச்சா பத்து வயசு, நாங்க வாலிபம் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஜும்மா அவள் அதாவது மஸ்ஜித் அதாவது ஸ்கூல்ல இருந்து வரப்போக்கல, அந்த வேலை இந்த வேலை, அந்த கைவார் இங்க கைவார், அது செஞ்சு இது செஞ்சு கடைசியாக வீட்டுக்கு வந்து சேர்றாரு, அல்லாஹு அக்பர் பாங்கு சொல்லும், வந்த சுருக்கி குளிக்கிறாரா இல்ல, அதுல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு எல்லாருக்கும் ஜும்மா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு கேட்டா தெரியா, ஜும்மா எத்தனை மணிக்கு முடியுதுன்னு கேட்டா தெரியும், ஏன் தெரியுமா, கடைசி நேரத்துல வந்து தொழுதுட்டு போற நேரம் மறக்காது. வாங்க எத்தனை மணிக்கு, 12:30 12:07 12:08 12:09 தெரியா, கொஞ்ச நாளா 11:50 11:55 வாங்க தெரியா, ஆனா சும்மா ஒரு மணிக்கு தான் அது முடியும். பயப்பட தேவையில்லை, 11:55 போனா போதும், அரபு குத்துபா ஓத போக்கல போனா போதும், இங்க இக்காம சொல்ற சத்தம் விட்டு கேட்க போகல போனா போதும், அது வரைக்கும் பாத்ரூம்ல, அது வரைக்கும் குளிக்கிறாரு. பெற்றோர் கண்டிப்பதும் இல்லை, அவர்களை துரத்துவதும் இல்லை, பள்ளிக்கு போக சொல்லி சொல்றதும் இல்லை, இல்லா யஷா அல்லாஹ் சிலரை தவிர. மாஷா அல்லாஹ், சிலர் தன்னுடைய குழந்தைகளை தான் பள்ளிக்கு வரும் பொழுதே கூட்டிக் கொண்டு வார். இது அந்த குழந்தைகளை குற்றம் சொல்லி அர்த்தம் இல்ல, அந்த வாலிபர்களை குற்றம் சொல்லி அர்த்தம் இல்ல, அவர்களுடைய பெற்றோர் காட்டி கொடுத்த வழிமுறை. ஒரு நாள் போயா வெள்ளிக்கிழமை போனோம்னு ஆசைப்படுவது நாங்க விட்ட போன். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், உதாரணம் ஜும்மாவுக்கு வார விஷயம். ஏன்னா சகோதரர்களே, இப்படி 10 வயசு ஆவிட்டேன்னு சொன்னா அவரு வாலிபர், அவர் விளங்கி செய்யணும், அந்த குழந்தையை வழிநடாத்தணும் சரியான பாதை. வாலிபர்கள் சரியான பாதையில் வழிநடாத்தப்படவில்லையானால் இந்த உம்மத்தினுடைய நிலைமை வேற திசையில பேய்த்துக் கொண்டிருக்கும், மறக்கக்கூடாது. 33 வயசுல வாலிபம் முடியுது என்றாங்க. அதை எப்படி சொல்றாங்க? ஒவ்வொரு மனிதரும் சொர்க்கம் போகக்கூடிய நேரம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயசுல போவாங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிழவியை, ஒரு வயோதிப பெண்ணை பார்த்து சொன்னாங்க. அந்த பெண்மணி கேட்டா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொர்க்கம் போவேனா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போக மாட்டீங்க. அந்த பெண்மணி கவலையோட போறா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த நிலைமையில போக மாட்டீங்க, குமரியாக போவீங்க. அப்ப சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடியவர்கள் குமரிகளாக, குமரர்களாக இருப்பார்கள். குமரர்களுடைய வயது சொல்லப்பட்டுச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயசு. அவர்களுடைய வயசினுடைய எல்லை 33 வயசு. அப்ப 33 வயசு வயோதிப்பத்தின் கடைசி கட்டமாக கருதப்படுகிறது, வாலிபத்தின் கடைசி கட்டமாக. இன்னும் சிலர் உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, வாலிபம் ஆரம்பம் ஒரு குழந்தை பருவ வயதை அடைந்ததில் இருந்து, அவருடைய புளோ அவருடைய வாலிப வயசுக்கு அவர் வாரார், அவருக்கு அவருடைய பருவ வயசுக்கு வந்துட்டார். இதுல இருந்து அவருடைய வயசு 15 சொல்லலாம். ஆனா சிலருக்கு அதுக்கு முன்னாலேயும் பருவ வயது அடைந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார். எங்கிருந்து வாலிபம் ஆரம்பம், எது வரைக்கும்? 40 ஆரம்பம் வரைக்கும். 40 ஆரம்பம், ஏனென்றா அதிகமான நபிமார்கள் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது 40 வயசு. 40 வயசு என்றது வாலிபத்தை கடந்து அவர்கள் ஒரு முதிர்ச்சியினுடைய நிலைமைக்கு வராங்க. வயோதிப்பத்துக்கு போகல, வாலிபத்தை கடக்க முடிக்க கடந்து போக போறாங்க. இந்த மாதிரி கட்டத்துல தான் நபித்துவத்தை கொடுத்தாங்க. ஏனென்றா அப்பத்தான் ஒரு அனுபவ வயசு, வாலிபத்துல அனுபவம் இல்லையே, எதுலேயும் ஸ்பீச் எல்லாத்தையும் செய்ய துடிக்கிற வயசு. நான் ரெடி, நான் ரெடி, நான் ரெடி, நான் ரெடி, நான் ரெடி. எங்களுக்கும் சந்தோஷம், எதுல ரெடி ஆயிருக்கணும் தெரியுமா? இபாதத்துல, அல்லாஹினுடைய விஷயத்துல, தீனுடைய விஷயத்துல. ஆனா எதுல ரெடியா இருக்கிறாங்க? சேட்டத்துக்கு போற விஷயத்துல, போதை வஸ்துக்களை பாவிக்கிற விஷயத்துல, ஏதாவது பாவமான காரியங்கள்ல நான் ரெடி. இதுதான் கூட எல்லாரும் சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லுஸ்திர்து பிஷபாப், ஒரு வார்த்தை, நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் வாலிபர்களை கொண்டு. இந்த வாலிபத்தை பத்தி சொல்றதாக இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, யுதில்லுஹுமுல்லாஹ், அல்லாஹ் நாளை கியாமத்து நாள்ல தன் அரிஷுக்கு கீழால் நிழல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் 7 பேர், அந்த 7ல ஒத்தர் ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வினுடைய இபாதத்துல தன்னுடைய வாழ்க்கையை கழித்த வாலிபர் முதலாவது. அல்லாஹினுடைய நிழலுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஆட்கள்ல ஒரு வாலிபர் இருக்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 5 விஷயங்கள் வாரதுக்கு முன்னால 5 நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுல ஒன்று சொன்னாங்க, உங்களுடைய வயோதிபம் வாரத்துக்கு முன்னால உங்களோட வாலிபத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்க. ஏனென்றா வாலிபத்துல தான் சரியான ஒரு வாலிபராக இருந்தால் ஹக்குக்கு மாற்றமானது நடக்கும் பொழுது ஒன்றோ தவிர்ந்து கொள்ள பார்ப்பார், இல்லாட்டி எதிர்த்து பேச பார்ப்பார். குர்ஆன் தெளிவுபடுத்து, அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய விஷயம், கஹ்ஃபுல பெய்து, அதாவது குகைவாசிகள் பெய்து தங்கினார்கள், 7 பேர் ஆக கூடினது 5 அல்லது 6 அல்லது 7 பேர் பெய்து தங்கினார்கள். இவர்களை பத்தி குர்ஆன் சொல்லும் பொழுது சொல்லுது, இன்னும் சித்தியத்து நாமனு ரப்பியும் வசித்னாகும் ஹுதா, இவர்கள் வாலிப கூட்டம் தன்னுடைய ஈமான் பைத்திரும் என்ற பயத்துல குகைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 300 வருடங்கள் தூங்க வச்சான். பாதுகாத்தானவர்கள் குகைக்குள்ள ஈமான பாதுகாக்கணும் என்ற நீயத்துல ஓடி வந்து படுத்தார்கள். படுத்தவர்கள் அப்படியே படுத்தார்கள். கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் எல்லாம் தூங்க வச்சான் அவர்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்காக. சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த சம்பவம் தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை நாளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது சுன்னத்து. எத்தனை பேர் ஓதி இருப்போம், எத்தனை பேர் இந்த சம்பவத்தை பத்தி சிந்திச்சு. அதே மாதிரி குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் சொல்லப்படும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாப்பா ஆசர் சிலைகளை செய்யக்கூடியது, சிலை செஞ்சு விற்கிறது தான் அவருடைய தொழில். அவர் அதை கொண்டு போய் மகன் கொடுப்பார், மகன் கடைகள்ல போட்டு வருவார். காலு சமயம் அதாவது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்துல ஒரே குழப்பம், இது ஏன் நான் செய்யணும், இது ஏன் செய்யணும், சரியா சரியா சரியா, எதை பார்த்தாலும் சிந்தனை, இது கடவுளாக இருக்குமா, இது கடவுளாக இருக்குமா, சந்திரனை பார்த்து யோசிக்கிறார், இதுதான் இவ்வளவு பிரம்மாண்டமாக வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது, இது என்னது கடவுளாக இருக்கும். காலையில பார்க்கிறார் சந்திரனை காணல அழிஞ்சி போகுது, இது கடவுளாக இருக்க முடியாது. சூரியனை பார்த்து யோசிக்கிறார், இவ்வளவு பிரம்மாண்டமாக வெளிச்சம் கொடுக்குது உலகத்துக்கு, இது கடவுளாக இருக்குமா, அந்தில் அது மறைஞ்சி போகுது, கடவுளாக இருக்க முடியாது. நட்சத்திரங்களை பார்த்து யோசிக்கிறார், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து யோசிச்சார். யோசிச்சு இந்த சிலைகள் கடவுள்கள் அல்ல என்றதை விளங்கிக் கொண்டு சிலைகள் எல்லாத்தையும் போய் தொடச்சார். மக்கள் எப்படி தெரியுமா சொன்னாங்க, எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க, யார் இந்த சிலைகள் எல்லாம் உடைச்சது, குர்ஆன் சொல்லுது. மக்கள் சொல்றாங்க, காலு சமயனா ஃபதன், ஒரு வாலிபரை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லுவாங்க, அவரா தான் இருக்கும் இந்த வேலையை. ஹக்குக்கு முரணான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது வாலிப்ப நெஞ்சம் பொறுக்காது, போய் தொடச்சாங்க சிலைகளை. இந்த காலத்துல அப்படி செய்யக்கூடாது, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. எந்த நேரத்தில் எப்படி நடக்கணும் என்றது வழிகாட்டல் பிரகாரம் செய்யும், அதுதான் வாலிபர்களுடைய அழகு. ஏன்னா சகோதரர்களே, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஃபதன், ஒரு வாலிபர் சொல்லப்படும். அதே மாதிரி ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம், வாலிபர் எப்படி அல்லாஹோ பயந்து கொள்ளணும் என்றதுக்கு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை விட்டா வேற சம்பவம் சொல்லேலா, அதுல உள்ள படிப்பின மாதிரி வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு நாங்க சொல்ற எல்லாம் அங்க இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பாவமே செய்யாத ஒரு வாலிபர் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாரு சொன்னா, அவர்கிட்ட கேட்ட என்ன செய்ய, எல்லாரும் செஞ்சாங்க நானும் செஞ்சேன், யாரும் இல்ல, தனிமையில மாட்டிக்கொண்டு செய்ய வழி இல்ல, செய்யாட்டி ஏன் ஆயிடுச்சு செஞ்சேன். பல காரணம் குடியமார் எல்லாரும் கூட்டி வந்து பெய்த்தாங்க அப்பா, குடியமார் கூட்டி கொண்டு பெய்த்தான். மேலான சகோதரர்களே, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணத்துல போடப்படக்கூடிய நேரம் அவருடைய வயசு 11. அதுக்கு பின்னால் அவர்கள் விற்கப்பட்டு மிஸ்ர் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த அதிகாரியினுடைய மிஸ்ர் நாட்டு கவர்னருடைய மாளிகையில அடிமையாக வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி அந்த பெண்மணி இந்த ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைந்து கொள்ள ஆசைப்படுவார். இவர் மனுஷன் அல்ல, இவர் ஒரு மலக்கு, அவ்வளவு அழகு. சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழகு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகு தானே, அவ்வளவு அழகு. எந்த அளவுக்கு என்றா ஹஜரத் அந்த கவர்னருடைய மனைவி பெண்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த பெண்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டுச்சு, இந்த பெண்மணி ஒரு அடிமை, ஒரு அடிமையின் மீது ஆசைப்படுறாரே, ஒரு அரசனுடைய மனைவி ஒரு அடிமைக்கு ஆசைப்படுறது கேள்விப்பட்டு கேவலமாக கருதினார்கள். எல்லா பெண்மணிகளையும் ஒரு விருந்துக்காக அழைத்து எல்லாரிடத்திலையும் ஒரு பழத்தையும் ஒரு கத்தியையும் கொடுத்து ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அலங்கரிச்சு கொண்டு வந்த முன்னுக்கு வச்சா எல்லா பெண்களும் இவரை பார்த்து பழங்களை வெட்டாமல் தனது கைகளை வெட்டி கொண்டார்கள். அவர்கள் தன்னை மறந்து அவ்வளவால விளங்கி கொள்ளட்டும். அப்பதான் அந்த பெண்கள் சொன்னாங்க, இவர் ஒரு மலக்குதான், மனிதர் அல்ல, அவ்வளவு அழகான ஒரு வாலிபர். இவர் அடைஞ்சு கொள்றதுக்காக அந்த பெண்மணி செய்த சேவைகள் வேலைகள் என்ன தெரியுமா, அதற்கென்று ஒரு வீட்டை கட்டினாள். இவரை பாவத்தில் இதா போனோம் என்று அதுக்கென்று ஒரு மாளிகையை கட்டினாள். அந்த மாளிகையில எல்லா கதவுகளையும் மூடி ஒரு மனிதனுடைய ஆசை தூண்டப்படக்கூடிய நேரம் வரும் வரைக்கும் மௌனமா, அதாவது பொறுத்திருந்து ஒரு வாலிபருக்கு முன்னால எப்படி போனா அந்த வாலிபர் பாவத்துக்கு தூண்டப்படுவாரோ அந்த மாதிரி ஆடை அலங்காரங்களுடன் அந்த பெண் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால பேசுறீங்க. யாருக்கும் சந்தேகம் வராத முறையில அலங்காரம் செஞ்சு முன்னுக்கு நின்று சொன்னால் ஹைத்தலக் வாங்க தவறு செய்யும் தந்த எஜமான் எஜமாட்டி யாருக்கும் சந்தேகம் வராது. பாவம் செய்யறதுண்டாக்க அப்படியான ஒரு சந்தர்ப்பம். ஆனா ஹஜ்ரத் முஸா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவத்திலிருந்து தவிந்து கொண்டாங்க. விரண்டு ஓடினார்கள். எல்லா கதவும் மூடப்பட்டிருந்துச்சு. எல்லா கதவையும் திறந்து கொண்டு ஓடினாங்க. அந்த பெண்மணி துரத்திக்கொண்டு வந்தால் பிடிச்ச பிடியில் அவருடைய ஆடை கிழிஞ்சிச்சு. எல்லா சகோதரர்களே கடைசி கதவை திறக்க போகலத்தான் அந்த நாட்டு அரசன் கவர்னர் முன்னால வந்து நின்றார். அஜீஸ் என்று சொல்லக்கூடியவர் கண்டு அதிர்ச்சி அடைஞ்சார், ஆச்சரியப்பட்டார். அந்த பெண்மணி சொன்னா நான் தவறு செய்யல, இவர் தான் தவறு செய்யலையே கூப்பிட்டார் என்று அப்படியே பிளேட்ட மாட்டார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, நீங்க நல்லா பாருங்க, நான் ஓடி அவங்க என்னை திரட்டி வந்திருந்தா என்னுடைய ஆடையில பின் சைட் கிழிஞ்சிருக்கும், அவங்கள நான் வற்புறுத்தி இருந்தா என்னுடைய ஆடையில முன் சைட் தான் கிழிஞ்சிருக்கும். இதை வச்சு முடிச்சு பார்த்தாங்க, பின்சைட் தான் கிழிஞ்சி இருந்துச்சு. தன் மனைவி தவறு செஞ்சது தெளிவாக தெரியும். ஆனா மக்களுக்கு மத்தியில கேள்விப்பட்ட கேவலம் என்றதுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தான் இனங்காட்டி தனக்கு ஆபத்து வரும் என்று தெளிவாக தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கவர்னருடைய மனைவி ஆசைப்படுறா, நான் ஒத்துழைக்கல, எனக்கு ஆபத்து என்றது தெரியும். ஆனாலும் என்ன செய்ய, அல்லாஹ்வுக்கு முன்னால பாவம் செய்ய தயார் இல்லை. எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தான் தயார் இல்லை, செய்யல, ஒதுங்கிட்டாங்க. என்ன சகோதரர்களே, இதுதான் வாலிபர்களுடைய வாழ்க்கை. அல்லாஹோ பயந்து அச்சத்தோடு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய வாழ்க்கை. என்ன சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவ்வளவோ சஹாபாக்கள் இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்ன மனசு விரும்புது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து. யார வயோதிபர்களை சொல்ல, ஹஜரத் அபுபக்கர், ஹஜரத் உமர், ஹஜரத் உஸ்மான் அப்படியான ஆட்களை சொல்லல, பெரும் சஹாபாக்களை சொல்லல, அஷ்ரத் முபஷிரின் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அவங்களை சொல்லல, தீனுக்காக எந்த நேரம் தியாகம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவங்களை சொல்லல. சொன்னது வாலிபர்களை ஒன்று சேர்க்கறதுக்கு என மனசு நாடு. ஏ இந்த இமாம் ஜமாத்துக்கு வராம வீடுகள்ல நிற்கக்கூடியவர்களுடைய வீடுகளை அவர்களை அனுப்பி எரிச்சு போடுறதுக்கு வாலிபர்களை ஒன்று சேர்க்க என்ன மனசு நாடு. அவ்வளவு இரக்கமான நேச நபி தொழுகைக்காக வேண்டி வீடுகளை எரிக்க நாடினார். ஆனால் எரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்ன, வாலிபர்கள். எரிக்கல்ல, உள்ளம் விரும்புதுன்னு சொன்னார். ஏனண்டா வயோதிபர்களை கூப்பிட்டா செய்ய மாட்டார். தீனுக்கென்ற ஒரு பிரச்சனை, நீங்கள் தான் முன்னுக்கு வரணும் என்றா வாலிபர்கள் எதையும் யோசிக்காம முன் வந்து செய்வார்கள் என்றதுக்காக வேண்டி தான் அவர்கள் ஒன்று சேர்க்கணும் என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ருடைய தினம் காஃபிர்கள் சூழ்றாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வாலிபர்கள் தான் எனக்கு கை தந்தார்கள், வயோதிபர்கள் அல்ல. வாலிபர்கள் தான் முன்னுக்கு வந்து சொன்னாங்க நாங்கள் யுத்தம் செய்வோம், வயோதிபர்கள் பின்னுக்கு ஆகினார். இவங்க முன்னுக்கு வரப்பைத்து தான் அவங்களும் முன்னுக்கு வந்தாங்க. நுசிர்த்து பிஷபா, நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் யாரின் மூலமாக, வாலிபர்களின் மூலமாக. என்ன சகோதரர்களே, வாலிப சஹாபாக்களுடைய விஷயங்கள் சொல்றேன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு வாலிபத்தை நாங்க பொருட்டாக கூட கருதுறோம் இல்லை. தொழில் செய்யற வயசு, ஜொலியாக இருக்கிற வயசு, பைக் கொண்டு எடுத்தோமா, போன் ஒன்று எடுத்தோமா, யாராவது ஒரு பெண்ணோட நாங்க தொடர்பாகினோமா, எங்களுடைய லைஃப் இப்படியே என்ஜாய் ஆகும், இதுதான் நாங்க யோசிக்கிறோம். அந்த சஹாபாக்கள் அப்படி வாழல, வாழ நினைக்கவும் இல்லை. அவர்களை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் நாங்க. எல்லா சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நுசிர்த்து பிஷபாப், நான் வாலிபர்களை கொண்டு உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். அதுல சொல்றாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். எல்லா சகோதரர்களே, 10 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போகக்கூடிய தருணம், ஹஜ்ரத் அலி ரலி அல்லாஹு அன்ஹு வயசு 23, சில உலமாக்கள் சொல்றாங்க அவருக்கு வயசு 19. எப்படி இருந்தாலும் வாலிபம், எப்படி இருந்தாலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்யறதுக்காக காஃபிர்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். இவரை இப்ப கொல்லணும், ஹிஜ்ரத்துடைய தருணம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சஹாபியை கூப்பிட்டு தன்னுடைய படுக்கையில படுக்க வைக்கிறதுன்னு யோசிச்சாங்க. தேவையானது ஒரு வாலிபர் தந்த மகள்ட கணவனாக இருந்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு ஆபத்து வருவதுன்னா குடும்பத்தை தான் பாதுகாக்க யோசிப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தை தான் முன் வச்சாங்க. அந்த குடும்பத்திலையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் வச்சது ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு. வயோ அதாவது வாலிபத்துல எப்படியான ஈமான் என்று பாருங்க சகோதரர். காஃபிர்கள் வெளியே வாள்களோடு இருக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கையில இவங்களை படுக்க சொல்றாங்க. பார்க்காம வெட்டினா ரெண்டு துண்டாக போவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, என் முஸ்லிம்களுக்கு சேர வேண்டிய சில அமானிதங்கள் என்னிடத்துல இருக்குது, இவைகளை கொடுத்துட்டு நீங்க வந்து என்னைய சந்திச்சுக்கோங்க மதீனாவுல. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஒன்றும் பேசாம போயிட்டு தங்கினாங்க. பிற்காலத்துல ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க என்ன தைரியத்துல அதுல போய் படிச்சீங்க? வாலிபர்கள் இப்படித்தான், அவங்க உள்ளத்துல ஒன்று பட்டுட்டு அதுல உறுதியாக இருப்பாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த அமானிதங்களை கொடுத்துட்டு மதீனால என்னைய வந்து சந்திச்சு கொள்ள சொன்னாங்க. அப்படி என்ன எனக்கு தெரியும், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மதீனால நிச்சயமாக சந்திப்பேன். எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு உறுதி, அதனால நான் தைரியமாக தூங்கினேன். அல்லாஹ் பாதுகாத்தான். என்ன சகோதரர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்காக வேண்டி பேசிட்டாங்க, பேசி சவுர் குகையில தங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடை தயார் செஞ்சது ஒரு வாலிப பெண்மணி, ஹஜ்ரத் அஸ்மா பின் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு மகள் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாப்பாடை தயார் செய்வாங்க. முதல் நாள் சாப்பாடு தயார் செய்யக்கூடிய தருணம் அவங்கள்ட்ட அந்த சாப்பாடை கச்சத்து கொண்டும் இல்லை, தன்னுடைய முந்தானிய ரெண்டு துண்டுகளாக கிழிச்சு சாப்பாட்ட கட்டினாங்க, கட்டி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் சூட்டினாங்க, ஜாத்து நிதாக்கைன்னு. ரெண்டு புடவ துண்டுக்கு சொந்தக்காரி என்று துவா செஞ்சுட்டு போனாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய துவாவினுடைய பரக்கத், ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு 100 வயசு வரைக்கும் உலகத்துல வாழ்ந்தாங்க. இந்த 100 வயசுல ஒரு தலைமுடி பழுக்கல்ல, ஒரு பல்லு புலல்ல, அவ்வளவு ஸ்ட்ராங்கான பெண்மணியாக வாழ்ந்தாங்க ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு. வாலிபத்துல செஞ்ச தியாகம் அவர்களுக்கு வயோதிப்பம் வரைக்கும் உதவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அபு குஹாஃபா ஹஜ்ரத் அப்துல்லா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு வாப்பா ஹஜ்ரத் அபு குஹாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ள வராங்க. வந்து சொன்னாங்க, அவரோட வாப்பா கிட்ட இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, ஒன்றும் செஞ்சு வச்சுட்டு போகலையே. அவரை சமாதானப்படுத்தின ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு பொடி கக்களை ஒரு பாத்திரத்துல போட்டு அதுக்கு மேல அதை புடவையை விரிச்சு கொண்டு வந்து சொன்ன அபு குஹாஃபரல் எல்லாம் உங்களுக்கு கண் பார்வை அவ்வளவு இல்ல, இதை தொட்டு பாருங்க, காசு வச்சுட்டு தான் என்ன வாப்ப பைத்திருக்கிறார். ஒரு வாலிப பெண்மணி, ஒரு வாலிபருடைய அறிவு தான் ஸ்பீடா வேலை செய்யும். எந்த நேரம் என்ன செய்யணும் இப்ப இது இதால் ஆபத்து வரும், இதால வரும் எப்படி எல்லாம் செய்யணும் என்றது வாலிபர்கள் தான் சிந்திப்பார். வயோதிப்பர்கள் சிந்திப்பார்கள் இல்லேன்னு சொல்லல, அவர்கள் அனுபவத்தை வச்சு சிந்திப்பாங்க. இவங்க தக்க தருணத்துல என்ன செய்யணும் என்றத சிந்திப்பாங்க வாலிபர்கள். வயோதிப்பர்கள் தேவை வழிநடாத்துறதுக்கு தேவை, ஆனா எல்லாத்துலயும் தான் செய்யறது தான் சரி என்றது இல்ல, வாலிபர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு செய்யும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுகள் ஸ்பீட் கூட, கொஞ்சம் வயசு பேசிட்டுண்டா அவர்களுடைய அறிவு மங்கிடும் என்று சொல்றது இல்ல, அவர்கள் அனுபவத்தை வச்சு யோசிப்பார்கள், இவர்கள் தருணத்தை வைத்து யோசிப்பார்கள். ரெண்டும் சேர்ந்தால் கைராக அமைதிப்படுத்தி அனுப்புறாங்க தந்த வாப்படம் இல்ல பிளவருடன். சகோதரர்களே, இப்ப குகையில் இருக்கிறாங்க, 3 நாட்கள் சவுர் குகையில் இருந்தாங்க. இந்த 3 நாளும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது ஆமீர் இப்னு ஃபுஹைரா என்று சொல்லக்கூடியவர் ரழியல்லாஹு அன்ஹு. 36 வயசு வாலி, 40 வயசு வரைக்கும் வாலிபம் என்று சொன்னா 36 வயசு வாலிபர். எப்படி வேலை என்றா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கிறது மட்டும் இல்ல, வார வழியில இவருடைய பாதணிகள் அதாவது ஹஜ்ரத் மூஸா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒட்டகத்தினுடைய கால் தடங்கள் தெரிஞ்சு அவர்களை வந்து காசுகள் பிடிச்சு கொள்ள கூடாதுன்றதுக்காக வார வழியில ஆட்டு மந்தைகளை கூட்டிக் கொண்டு வருவாங்க. எல்லா ஆடும் அந்த ரோட்டால போவோம், பாதங்கள் எல்லாம் கலக்கப்பட்டு எந்த பாதம் எதுனேன்றது விளங்காம மறைச்சு கொண்டு போனார். தான் போறது வாரது விளங்காம முழு மக்காவினுடைய செய்திகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தது வரைக்கும் ஹஜ்ரத் ஆமீர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு வாலிபர் உதவி செஞ்சாங்க. எல்லாம் சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் காக்க போராடியவர்கள் வாலிபர். இன்றைக்கு நாங்க எல்லாரும் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம், எங்களோட குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கா, எங்களுடைய குர்ஆன் எங்கட கையில வந்து சேர்றதுக்கு அல்லாஹ் காரணமாக வச்சதே ஹஜ்ரத் ஒரு வாலிபர். எல்லாரும் சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் அலி எல்லாம் அவங்களுக்கு வயசு பெய்திருச்சு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அலி எல்லாம் அவங்களுக்கு வயசு பெய்திருச்சு, ரெண்டு பேருடையும் ஆலோசனை கூப்பிடுறாங்க. ஒருத்தர் யாரு ஹஜ்ரத் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. ஹஜ்ரத் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்ககிட்ட சொன்னாங்க, இப்படித்தான் எங்கட முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய காரிகள் எல்லாம் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய மௌத்து குர்ஆன் இழந்துடக்கூடாது, நாங்க குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படணும், இவர்களுக்காக வேண்டி நீங்க குர்ஆன் ஒன்று சேருங்க. ஹஜ்ரத் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க இந்த மலையை தூக்கி இங்க வைக்க சொன்னா அது எனக்கு லேசாக இருந்திருக்கும், ஆனா பெரிய வேலையை தந்திருக்கிற குர்ஆன் சேர்க்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னக ரஜுலுன் ஷாபுன் லானத்தஹிமுக், நீங்க ஒரு வாலிபர், உங்களை யாரும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள், உங்களை யாரும் சந்தேகம் கொள்ள மாட்டோம், நீங்க செய்யுங்க. குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுவது யாரினால், ஹஜ்ரத் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர்கள் எல்லாம் வாலிபர்கள். எல்லாரும் சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு 11 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 9 வயசுல ஒன்று சேர்ந்தார், 18 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டார், 25 வயசு மதீனாவில் இருக்கக்கூடிய ஆக பெரிய முஃப்திமார்கள் ஒருத்தர் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு வாலிபர் பெண்மணி. இன்றைக்கு முஸ்லிம்கள்ல பெண்களுடைய அதிகமான ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் மூலமா. பெண்கள்ல அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்ச ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கிட்டத்தட்ட 2000 சொச்சம் ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 18 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அதுக்கு பின்னால தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிச்சதே ததீனுக்காக. 6 வயசுல திருமணம் முடிச்சு, 9 வயசுல ஒன்று சேர்ந்து, 18 வயசுல கணவன் இழந்து, 25 வயசுல ஒரு முஃப்தியாக நிற்கிறதாக இருந்தால் எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நடமாடும் குர்ஆன் என்று சொல்லு, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால ஒரு படை அனுப்பினாங்க, ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அவர்களுடைய படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விருப்பமான சஹாபி, அவங்களை கொண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தாங்கியதான். எத்தனை வயசு தெரியுமா அவங்கள படையில அனுப்ப போகல, வெறும் 17 வயசு சஹாபி. அந்த படையில ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ஹஜ்ரத் அலி போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த படையில் இருந்தாங்க. தளபதியாக அனுப்பினது ஹஜ்ரத் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். எல்லாரும் சகோதரர்களே, இவ்வளவு வாலிபர்கள் தியாகம் செஞ்சிருக்கிறார்கள். முஹம்மது இப்னு காசிம் ரஹிமஹுல்லாஹ் இந்தியாவை பிடிச்சு தளபதி, எத்தனை வயசுல போனாங்க, வெறும் 17 வயசு படையை கூட்டிக் கொண்டு போறாங்க. இன்றைக்கு பாப்புலேஷன் கூடையாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் உண்டு, இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு வெறும் 12,000 நபர்களை கொண்ட ஒரு படையோட போனாங்க. 12,000 பேர் தான் படையிலே இருந்தாங்க. 17 வயசு வாலிப பொடியன் கொண்டு போறார் படை, ஒரு நாட்டுக்குள்ள போறார், எவ்வளவு ஆபத்தான இடம். ஆனா எப்படி போனாங்க, அங்க பெய்து அங்க இருக்கிறவர்களை படை தளபதிகளாக அவர்களுக்கு தீன கொடுத்தாங்க, இஸ்லாமிய ஆட்சி நல்ல முறைய கொடுத்தாங்க, அவருடைய அஹ்லாக்குகளை காட்டினாங்க, நல்ல சிஃபத்துகளை காட்டினாங்க, காட்டிதான் எடுத்தாங்க. முஹம்மது இப்னு காசிம் ரஹிமஹுல்லாஹ் அதே மாதிரி தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயின் நாட்டுக்கு போறார், குத்தைபத் இப்னு முஸ்லிம் சைனாக்கு போறார், எல்லாரும் சைனாக்கு போப்பவங்க அந்த வயசு 30. எல்லா சகோதரர்களே பெய்த்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கடல் கடந்து போக வேண்டிய தருணம் கடலோரத்துல பெய்த்து சொன்னால், இந்த கடலுக்கு அங்கால ஒரு நாடு இருந்தா அங்கேயும் நான் போவேன். வாலிபர்களுடைய சிந்தனை. முஹம்மது இப்னு ஃபாத்திஹ் ரஹிமஹுல்லாஹ் கான்ஸ்டாந்தீனியா, அதாவது கான்ஸ்டாண்டினோபிள் டர்க்கியினுடைய கேபிட்டல், அதை பிடிக்க போக அவரோட வயசு 25. 25 பிடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த படையை பத்தி சொன்னாங்க, லதஃபதஹன்னல் குஸ்தந்தீனியா, குஸ்தந்தீனியா வெற்றி கொள்ளப்படும், வலனேமல் அமீரு அமீருஹா, வலனேமல் ஜெய்ஷு ஜெய்ஷுஹா, அங்க போற படையினுடைய அமீர் தான் ஆக சிறந்தவர், அமீர்கள்லேயே சிறந்தவர், அங்க போற படை தான் ஆக சிறந்த படை, படைகள்லேயே சிறந்த படை. எப்பயோ சொல்லப்பட்டுச்சு, ஒரு வாலிபர் தான் கொடுக்கும். அய்யூப் சலூபி ஒரு வாலிபர். இப்படி வாலிபர்களை கொண்டு தான் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருந்துச்சு. அது முஆத் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலை கொலை செஞ்சவங்க ரெண்டு சஹாபாக்களும் வாலிபர்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் நடமாடும் குர்ஆன் என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் ஸலமத் இப்னு அக்வா வேகமாக ஓடுற குதிரையை விட ஸ்பீடாக ஓடக்கூடியவர், எல்லாம் வாலிப சஹாபாக்கள், எல்லாம் வாலிப தீன பாதுகாத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் தான் சொன்னாங்க, நுஸிர்து பிஷபாப், நான் வாலிபர்களை கொண்டு உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். சகோதரர்களே எல்லாம் இருக்கட்டும், எல்லாத்தையும் விட தியாகம் செஞ்ச ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு. எப்படியான சஹாபி என்றால், ஹஜ்ரத் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அசிங்கமான ஒரு சஹாபி, ரொம்ப பாக்கியம். அது மட்டும் இல்ல, காசு பணம் என்றது அவருடைய ஹிஸ்டரியிலே இல்லை, அவ்வளவு கேவலம். அவர் ஒத்தட்ட வீட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு நின்றா மிஸ்கின் வந்திருக்கிறேன்னு தான் நினைப்பாங்க, பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன்னு நினைப்பாங்க. யார் வீட்டை தட்டினாலும் திறக்க மாட்டாங்க, யாருக்கிட்ட எது பேசினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சிபாரிசு செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இப்படியான ஒரு வாழ்க்கை. ஆனா ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காசு என்ன தெரியுமா, தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், தான் திருமணம் முடிக்கணும், தனக்கு குழந்தைகள் வேண்டும், பின்னால் என் பேர் சொல்ல என் பிள்ளைகள் இருக்கணும், எனக்காக ஒரு குடும்பம் இருக்கணும் என்று, இப்படி குடும்பமா சேர்ந்து வாழணும் என்றது அவருக்கு சரியான ஆசை. ஆனா யார்த்த போய் பொன் கேட்கறது, யாரும் தரமாட்டாங்க, திரட்டுவாங்க, ஏசுவாங்க, பொறுத்து 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 இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜுலைபி பே நீங்க இன்ன வீட்டுக்கு போங்க, அங்க போய்த்து பொன் கேளுங்க, உங்களுக்கு பொன் கிடைக்கும். நான் சொன்னதாக சொல்லு. வீட்டுக்கு போறாங்க, வீட்டு வாசல்ல நீண்ட வீட்டு கதவை தட்டுறாங்க. பெண்ணினுடைய தந்தை கேட்கிறார், யார் வந்திருக்கிறேன்? இவர் சொன்னார், நான் ஜுலைபி இப்ப வந்திருக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெண்ணினுடைய தந்தை சொன்னார், வீட்டுல தாரத்து கொண்டும் இல்ல, சுணங்கி வாங்க. அவர் நினைச்சது ஒரு பிச்சை கேட்டு பிச்சைக்காரன் வந்திருக்கிறேன். ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார், நான் பிச்சை கேட்டு வரல, உங்களோட மகளை திருமணம் பேசி வந்திருக்கிறேன். எப்படி இருக்கும் ஒரு வாபக்கு பிச்சைக்காரனாக கூட கருதல்ல, நீங்க என்ன தைரியத்துல என்ன மகளை கேட்பீங்க? சொன்னாங்க, நான் கேட்டு வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க சொன்னாங்க, அதனால வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கலாமா? அப்ப வாப்ப சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாலும் உங்களுக்கு தரையலா என்றார். ஏனென்றா அவரை பார்க்க அவ்வளவு அருவா இருக்கு, பார்க்கல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த மகள் உங்களுக்கு தாரதா? அதுக்கு பின்னால உள்ளுக்கு மகள் சம்பாஷணை கேட்டுக்கொண்டிருந்து மகள் வாப்பா கூப்பிட்டு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னா நான் திருமணம் முடிச்சுக்கொள்ள தயார், பேசுங்க. அவர் பாப்பாவும் வானம் என்றார், உமாவும் வானம் என்றார், ரெண்டு பேரும் வானம் என்றாங்க மகளுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிக்கிறான், நான் ஏற்றுக்கொள்றேன், என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சகோதரர்கள் இதே மாதிரி தான். ஹஜ்ரத் ஃபாத்திமா பின்த் கைஸ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அழகான சஹாபி பெண்மணி, அவங்கள ரெண்டு பேர் திருமணம் பேசினாங்க. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசி மஷூரா செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கஞ்சத்தனம் காட்டுவாங்க, அவங்க சரியாக அவங்களை பராமரிச்சு கொள்ள மாட்டாங்க, அபூ ஜஹம் அவங்க வந்து அதிகமாக பிரயாணம் செய்வாங்க, அப்படி இல்லாட்டி பெண்களுக்கு அடிப்பாங்க. இந்த ரெண்டு கருத்தையும் சொன்னாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, பங்கே உசாமா, நீங்க உசாமா ரலியல்லாஹு முடிச்சுக்கோங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விருப்பமான சஹாபி, ஆனால் ரொம்ப கருத்து, முதல்ல பெருத்து ரொம்ப அசிங்கம். ஆனா ரொம்ப நேசத்துக்குரியவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளை பார்ப்பது போல் அதுக்கு சாமரலையில அவங்கள பார்த்துக்கோங்க, அவ்வளவு இறக்கும். ஹசன் ஹுசேன் ரலி அல்லாஹுமாய் தான் சாமரலையில அவங்களையும் பார்ப்பாங்க. ஏன்னா தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் ரலி அல்லாஹ் அவர்களுடைய மகன் அது சாமரலி. ஆனா அறுப்பு அடிமை அசிங்கம் முதடெல்லாம் பெருத்து. ஆனா பாத்திமா இந்த கை சொல்லியெல்லாம் ரொம்ப அழகு இருக்கக்கூடிய பேரழகைகள், அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பேரழகைகள்ல ஒருவர். அவங்க திருமணம் முடிக்கோட வேண்டாம், எத்தனையோ வாலிபர்கள் ரெடி அவங்க திருமணம் முடிக்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதோட உள்ளத்துல விருப்பம் வரல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதுக்காக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சாங்க. சொன்னாங்க பிற்காலத்துல எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில பொறாமைப்படத்தக்க வகையில நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தோம், அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம். அதே மாதிரிதான் அந்த பெண்மணியும் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக தேர்ந்தெடுத்த மனிதர், நான் தயார் அவரோட வாழ்றதுக்கு. பாப்பாவும் உம்மாவும் கவலையோட வந்து சொன்னாங்க, எங்க மகளுக்கு விருப்பம் செய்ய வழி இல்லை, நீங்க முடிச்சுக்கோங்க, திருமணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. அதுல ஜுலேபி பிரலி அவங்களுக்கு எப்படி சந்தோஷம் என்ற சொல்லி முடிக்கல, அவ்வளவு சந்தோஷம். பல நாள் கனவு நிறைவேறும் தருணம், தனக்குன்னு ஒரு மனைவி, தனக்குன்னு ஒரு குடும்பம், தனக்குன்னு குழந்தைகள், எப்படி எல்லாம் கனவு கற்பனைகள்ல மிதந்திருப்பார். இன்றைக்கு ஒரு புதிய மாப்பிள்ள கிட்ட கேட்டா சொல்லுவார், திருமணம் பேசி வச்சுக்கிறவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவார், அவருடைய ஒவ்வொரு நாள் கனவும் என்ன, அவருடைய ஒவ்வொரு நாள் நினைவுகளும் என்ன, தான் எப்படி வளரணும், தனக்கு குழந்தையே இருக்காது, ஆனா குழந்தை கிடைச்சா இப்படி வளர்க்கணும், இங்க படிக்க வைக்கணும், அப்படி செய்யணும், அப்படி ஒவ்வொரு நாளும் யோசிப்பார். அந்த மனைவியோட பேச போக்களையும் பேசுவாங்க, நாங்க என் பிள்ளை இங்கத்தான் படிக்க வைப்பேன், என்ன பிள்ளை இப்படித்தான் இருக்கணும், என் பிள்ளை இப்படி வரணும். இவ்வளவு கனவுகள் அவங்களுக்கு இருக்காதா? போறாங்க பசாருக்கு, என்னத்துக்கு தெரியுமா, கல்யாணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க, கல்யாண சாமான வாங்க, மாப்பிள்ள போறாரு எடுப்பு வாங்குறதுக்கு. பசார்ல நடுவுல நிக்கிறார், இங்கால திரும்பினா கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக் கொள்ளேன். ஆனால் அதே நேரம் அதே தருணம் எங்கால சைட்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து அறிவுறுத்தல் வந்திருக்குது. என்னது? அதாவது யுத்தத்துக்கு போறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகிட்டாங்க. யாரெல்லாம் போறதுக்கு தயார்? அதுல ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு நடுவுல நின்று யோசிக்கிறாங்க, நான் எங்கிட்டு திரும்பினா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யுத்தத்துல போகணும், நான் இங்கால திரும்பினா என்னுடைய பல நாள் கனவு இன்றைக்கு நிறைவேறும், என்னது திருமணம் முடிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ரெண்டுக்கும் மத்தியில தடுமாற்றம், இன்றைக்கு ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. துடிக்கிறாங்க, தேர்ந்தெடுத்தார்கள் ஒண்ட ஒரு மனதாக, திருமணம் முடிக்கிற வயசு என்ன வாலிபர் தான். மேலான சகோதரர்களே, தேர்ந்தெடுத்தது நான் சந்தோஷமாக இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கஷ்டப்படுறதா இல்ல, நான் அவரோட போறேன். அதே காசுக்கு ஒரு வாளையும் கேடயத்தையும் வாங்கிக் கொண்டு யுத்தத்துக்கு போயிட்டாங்க. மேலான சகோதரர்களே, அதுல ஜுலேபி பிரலியதான் அவர்கள் யுத்தத்துக்கு போனது எந்த ஒரு சஹா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க. யுத்தம் நடக்குது, யுத்தத்துல ஹஜ்ரத் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. பல நாள் கனவு தியாகம் செஞ்சு வஃபாத் ஆயிட்டாங்க ஹஜ்ரத் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு. மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப யுத்தம் முடிஞ்சிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துல வஃபாத் ஆகினவங்க, யுத்தத்துல காயப்பட்டவங்க, இவங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாலு காஃபிர்களை கொலை செஞ்சுட்டு அஞ்சாவதா ஹஜ்ரத் ஜுலைபி ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டு கீழே படுத்துக் கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்டதோட கண்ணெல்லாம் கலங்கி உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, இவர் வந்ததை ஏன் யாரும் எனக்கிட்ட சொல்லல, நான் இவரை திருமணம் முடிச்சு சந்தோஷமாக வாழ்றதுக்கு தானே அனுப்பினேன், இவர் யுத்தத்துக்கு வந்தே தெரிஞ்சிருந்தா நான் எடுத்திருக்க மாட்டேன், இவர் அனுப்பியிருப்பேனே, இவரை யாரு வர சொன்னது? கவலையில துடிச்சிட்டாங்க சஹாபாக்கள், கொண்டும் பேசிக்கொள்ளலாம் பேச, அவங்களுக்கு தெரியா. இப்ப வீட்டு கதவு தட்டினாலும் தட்டுப்படாத அந்த மனிதருடைய முபாரக்கான தலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கைகளினால் தூக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடையில வைக்கப்படுவது. கண்ணியத்தை கொடுக்கிறான் அல்லாஹ், இப்படியான கண்ணியம் என்று பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மடியில தூக்கி அவங்களோட தலையை வச்சு அழுது கொண்டு இருக்கிறாங்க. நினைச்சு கொஞ்ச நேரத்துல அப்படியே கண்கள் கூசுற மாதிரி அப்படியே கண்ணை மூடி இங்க திரும்பினாங்க. திரும்பிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே சிரிச்சாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமா போச்சு. என்ன சொல்ற, என்ன நடந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளும் பார்க்காத ஒரு விஷயத்தை நாங்க உங்கள்ட்ட பார்த்தோம், என்ன நடந்துச்சு? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதுல ஜுலைபி பிரளயல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, நான் என்ன மடியில வச்சுக்கொண்டிருந்தேன், அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து ரெண்டு ஹூருல் ஐன் பெண்களை இறக்கி இருக்கிறான் இவரை பார்த்து கொள்றதுக்காக, அவர்களுடைய வெளிச்சம் என்னுடைய கண்ணை கூச வச்சிருச்சு, அதனால நான் கண்ணை மூடிக்கொண்டேன், அந்த சந்தோஷம் என்னை சிரிக்க வச்சுச்சு. இது கிடைக்கக்கூடிய தான் சகோதரர்களே, நபித்துவத்தை வாதாடினான் ஒருத்தன் முஸ்லிம் இப்னு கஸ்ஸாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, யார் இவன் கிட்ட தூது போறது? தூது போறது ஹபீப் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி, வெறும் 17 வயசு சஹாபி. எலிமி சொன்னார், யார் ரசூலை நான் கொண்டு போறேன். மறுபடியும் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் போறது? நான் போறேன். யாரு போறது? 3 தடவை கேட்டாங்க. 3 தடவையும் இந்த சஹாபி தான் எழுப்பினாங்க. மேலான சகோதரர்களை எப்படி இடம் வேண்டா போன ரிட்டன் வரையலாம் தெளிவாக தெரியும். எடுத்துக்கொண்டு போனாங்க முசைலமா கிட்ட. நபியுடைய காலத்தை தானும் ஒரு நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தவன் கொண்டு போயிட்டு சொன்னாங்க, தைரியமாக கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர்ல தான் முசைலமா கஸ்ஸாப் என்று சொல்லி எழுதியிருந்தாங்க. முசைலமத்தில் கஸ்ஸாப் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலான சகோதரர்களே, எப்படி இவங்களுக்கு அதாபு கொடுத்தான்டா சொன்னா, நீங்க இப்ப வந்துட்டீங்க, அவரை விட்டுட்டு என்னை ஏற்றுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டுட்டு என்னை ஏற்றுக்கொள்ள. வாலிபர்கள் தீன்ல உறுதியாக இருந்தா இதுதான் நடக்கும். வாலிபர்களை கொண்டு தான் தீன் பரவிச்சு. மேலான சகோதரர்களே, எப்படி ஏண்டா எல்லா சஹாபாக்கள் அதிகமானவர்கள் வாலிபத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 37 வயசுல ஏற்றுக்கொண்டார். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 27 வயசுல ஏற்றுக்கொண்டாங்க. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 30 வயசுல ஏற்றுக்கொண்டாங்க. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 10 வயசுல ஏற்றுக்கொண்டாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள்ல அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது வாலிப காலத்துல தான். வயோதிப்பத்தை ஆரம்பிக்கல, வாலிபத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். இந்த வாலிப சஹாபி சொல்லப்படுவது, தீனை விட்டுட்டு வாங்க, வலது கை வெட்டப்பட்டுச்சு முடியாதுன்றாங்க, இடது கால் வெட்டப்பட்டுச்சு முடியாதுன்றாங்க, இடது கை வெட்டப்பட்டுச்சு முடியாதுன்றான், இடது வலது கால் வெட்ட இடது கால் வெட்டப்பட்டுச்சு, கை கால் மாத்தி மாத்தி வெட்டப்பட்டுச்சு, ஆனா தீன விட்டுட்டு போகல. கடைசியாக 2 துண்டாக துண்டு போடப்பட்டார்கள், அப்பையும் தீன விட்டுட்டு போகல. இது வாலிபர்கள். சகோதரர்கள், இந்த வாலிபர்கள் இப்படித்தான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்க எப்படி இருக்கிறோம்? போதை பொருள்களுக்கு அடிமை ஆகிக்கொண்டிருக்கிறோம், அடப்ட் ஆகிக்கொண்டிருக்கிறோம். போதை என்று சொன்னா யோசிக்க கூடாது, மதுபானம் குடிக்கிறதும், அதே மாதிரி பெரிய பெரிய குடு அடிக்கிறதும், எல்லாம் சகோதரர்களை சின்ன கோயிலே பாவிக்கிறதும் போதை தான். சிகரெட் குடிச்சு கொண்டு இருக்கிறாரா? கூடாதுன்னா கூடாது தான், ஹராம்டா ஹராம் தான். அவர் எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு வாலிபர்கள் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, சில 4-5 கேட்டகரிக்குள்ள அடக்கிடலும். ஒன்றோ லவ்ல அடாப்ட் ஆகிக்கிறாங்க, ஒன்றோ போதை பொருட்கள் அடப்ட் ஆகி இருக்கிறாங்க, அப்படி இல்ல தன் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்றே தெரியாம அடப்ட் ஆகிக்கொண்டிருக்க, சினிமாவும் பீச்சும் அப்படி சுத்துறதும் இப்படி சுத்துறதும் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு குரூப் ஐஸ் பாவிக்கிறதும் கொடு பாவிக்கிறதும் இப்படி மோசமான வஸ்துக்களை பாவிச்சு 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 தன்னுடைய வாழ்க்கையை அநியாயமாக்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு குரூப் காதல் லவ் அப்படி என்று சொல்லி ஒரு குரூப் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப தீன பாதுகாக்கிறது யார்? இந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் நாம். எங்கள்கிட்ட எத்தனை வாலிபர்கள்ட்ட தொழுகை இருக்குது, அதை யோசிப்போம். தொழுகை இருக்குது, எத்தனை வாலிபர்கள் 30 நோம்பையும் சரியாக பிடிக்கிறோம், எத்தனை வாலிபர்கள் ஹஜ் உம்ராவுடைய கடமை நிறைவேற்றி இருக்கிறோம். சல்லி ஒரு 10,000-20,000 சேர்ந்துட்டேன்னு சொன்னா நோரலியாக்கு ட்ரிப் போறது, அங்க ட்ரிப் போறது, இங்க ட்ரிப் போறது, ரெடி ஆயிடுறோம். போவானும் சொல்லல, ஆனா அதே தருடம் அந்த காசை சேர்த்து வச்சு அல்லாட பாதையில போவமே இல்ல, உம்ராவுக்காக வேண்டி போவமே இல்ல, அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செல்வோம். எங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம், நாங்களா நினைச்சுக்கொள்ள. சகோதரர்களே, இன்றைக்கு போதை பொருள்களுக்கு அடிமையாகி 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 எத்தனை பேர் ஒரே வார்த்தையில சொல்றதாக இருந்தால், படிப்பறிவு மிக்க வாலிபர்கள் என்று பார்த்தா எங்கட சமுதாயம் அதுல ரொம்ப கீழே, பாவம் செய்யக்கூடிய வாலிபர்கள் என்ற தோழர்களை பார்த்தா எங்கட சமுதாயம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எவ்வளவு கேவலம். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு உயிர் தியாகம் செஞ்சு நாட்டை அவ்வளவு கஷ்டப்பட்டு தீன வளர்த்து எங்கள்கிட்ட கொண்டு சேர்த்தா பாவம் செய்யறதும் கும்மாளம் அடிக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் இப்படியே எங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டு இருக்கிறோம் என்றா எங்களோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? வாலிபம் என்றது கடந்து பேய்த்துரும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நாங்க எப்படி எங்களோட வாலிபத்தை அமைச்சு கொள்றோமோ அப்படிதான் எங்களுடைய கடைசி தருணங்களும் இருக்கும். அதுல சுமாரல் எல்லா சகாபாக்களையும் பாருங்க, முத்தரன்னு சொல்ல தேவையில்ல. வாலிபம் சிறந்ததாக அமைஞ்சிச்சு, மரணத்துடைய தருணம் சிறந்ததாக இருந்துச்சு. 27 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி செய்ய வேண்டிய கஷ்டம் எல்லாத்தையும் பட்டாங்க, தியாகம் எல்லாத்தையும் பட்டார்கள், பல தடவைகள் பல பல விஷயங்கள்ல தியாகம் செய்தார்கள். மரணத்துடைய தருணம் சஹாபாக்கள் சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய துவாவை பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்டோம். என்ன துவா கேட்டாங்க? அல்லாஹும் அர்சுக்குனா ஷஹாதத்தன் ஃபீ பலதி ரசூலிக் ஸல்லல்லாஹு அலைஹி. நான் ஷஹீதாகணும் எங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஊர்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பா தாயினத்துக்கு போறோம், மக்காலே மதீனாவில எந்த யுத்தமும் இல்ல. எப்படி மக்காவுல மதீனாவில வஃபாத் ஆகுறது? மதீனாவில ஷஹீத் ஆகுறது எப்படி? அல்லாஹ் உருவாக்கினான். அபுல்லு என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை உருவாக்கினான். காஃபிர் தொழுது கொண்டிருக்க போகல, கத்தியால குத்தி கொலை செஞ்சுட்டு போனான். கொடுத்தான் ஷஹாதத்தை ரசூல்லாவுடைய ஊர்ல கொடுத்தான் ஷஹீத். வாலிபம் சிறந்ததாக கருதி ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போய்ட்டாங்க. உஹதுல ஷஹீதாகிறாங்க, வாலிபர் வஃபாத் ஆகிறாங்க. ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர், ஹஜ்ரத் ஸலமத் இப்னு அக்வா, ஹஜ்ரத் முஆத், முஆவித், இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ், அனஸ், அப்துல்லாஹ் இப்னு அனஸ், இப்படி பல சஹாபாக்கள். ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செய்ய ஹிதுமத்துக்காக வேண்டி போறாங்க, துஆ செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல், குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் இவருக்கு கற்றுக் கொடு. இன்றைக்கு ரைஸுல் முஃபஸ்ஸிரீன், அதாவது தஃப்ஸீர், அதாவது குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய எல்லாத்திலையும் ஆக தலை சிறந்த தலைவர் ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய விளக்கத்துக்கு அங்கால வேற எதையும் எடுக்கிறது. ஒரு துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேலான சகோதரர்களே, எங்க வாலிபர்களாக இருக்கு, எங்களுடைய வாலிபம் தீனுக்காக வேண்டி பயன்படுத்தப்படும். எங்கள பாவங்களை தூக்கி வீசுவோம். சொற்ப நேர இன்பத்துக்காக செய்யக்கூடிய பாவம் தூக்கி வீசிட்டோம் என்றா ஆஹிரத் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆஹிரத்துக்கு பின்னாலேயும் சந்தோஷமாக இருக்கும். அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ் தந்த நியாமத்துகள் ஆகப்பெரிய நியாமத் ஷபாப் வாலிபம் என்று. இந்த வாலிபத்தை அல்லாவுக்காக வேண்டி பயன்படுத்தி அவன் நினைச்ச மாதிரி வாழ்ந்து அவனுடைய திருப்தி அடையக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஏழை எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக, ஏழை எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக, ஏழை எங்களுடைய வாலிபத்தை பாதுகாப்பாயாக, ஏழை எங்களுடைய வாலிபத்தை நீ விரும்பக்கூடிய தோரணையில் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பான முறையிலே வழி நடாத்துவாயாக, ஏழை எங்களுடைய வாலிபத்தை பாதுகாத்துறியா, ஏழை பாவங்களை விட்டும் பாதுகாத்துறியா, எவ்வளவு பாவம் செய்யறோம் யாழ்லா, ஏழை இந்த பாவத்துக்கு செலவழிக்கக்கூடியத நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்க வச்சிருக்கியா, ஏழை எங்களுடைய வாலிபத்தை பாது எதற்கொண்டு எப்படியான நகர்வுகளை கொள்ளணும் எல்லா விஷயத்தையும் எனக்கு ஹைராக்கி தந்திரியா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையை அழகான முறையில வழிநடாத்திரியா அல்லாஹ். கிருபையுல் ரஹ்மானே நாயனே, எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா, அவர்களுடைய தியாகங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், அவருடைய முயற்சிகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ் யாழ்லா, இந்த ஜும்மாவுடைய விஷயத்துக்கு பாடுபடக்கூடியவர்களுடைய தியாகங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், அவர்களுடைய ஹதியாக்களை சதக்காக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், யாழ் அவர்களுடைய ஹதியாக்களை பொருந்திக்கோ யாழ்லா, அதன் மூலமாக அவர்களுடைய சொத்து செல்வங்கள்ல வரக்கத்தை அவர்களுடைய நோக்கத்தை சிறந்ததாக ஆக்கிறியா, அந்த நோக்கம் மக்களுக்கு மத்தியில் பிரஸ்தாபம் செய்யப்படக்கூடியதாக ஆக்கிறியா, நல்ல சிந்தனையில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை நல்வழிப்படுத்தியா, அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியா, அவர்களுடைய சொத்துக்களை வரக்கஷ்டா, அவர்களை ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா, ஜகாத்துடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக மாத்திரியா, யார் யாரெல்லாம் இந்த தீனுக்காக வேண்டி இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ, தியாகம் செய்கிறார்களோ, அவர்கள் அனைவருடைய தியாகங்களையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் நீ கபூல் செஞ்சிருயா, அவர்களை பொருந்திக்கோயா, அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துருயா, ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் பறக்க செஞ்சிருயா, எல்லா மூத்தானவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்துறியா, எல்லாம் யார் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கிறியா, அவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிறியா, எல்லா கபரிலும் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைத்திருயா, எல்லாம் யார் யாரை பற்றி எல்லாம் நாங்கள் தவறுதலாக எண்ணம் கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய தவறுதலான